மறுபடியுமாய் நம்மளுடைய தலைப்பை நாம் பார்ப்போம். இயேசு கற்பித்த யாவும் எதன் அடிப்படையில் தியானித்து வருகிறோம்? ஆண்டவர் நம்ம கொடுத்த பெரிதான கட்டளை, அது மத்தேயு 28 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 18-20 வசனங்கள் வரை. மறுபடியும் நாம் சொல்லி தியானித்து வருகிறோம். அது பெரிதான கட்டளையின் ஒரு பாதி. இரண்டாவது பாதி போதுமான அளவு கிறிஸ்தவத்திலே வலியுறுத்தப்படாத ஒரு காரியம். முதல் பாதி மார்க் 16:15 காணப்படுகிறது, உலகெங்கும் என்று சென்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள், அது முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. இங்கே மத்தேயு 28:20 வசனத்தை நாம் குறிப்பாக தியானித்து வருகிறோம். நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். கை கொள்ளும்படி கட்டளையிட்ட யாவையும் உபதேசியுங்கள் என்பதற்கும் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசியுங்கள் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. முதலாவது செய்து பின்பு உபதேசிக்கும்படி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் செய்யாத காரியத்தை நாம் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆகவே நாம் உபதேசிக்க முதலாவது ஆரம்பிக்க கூடாது, முதலாவது கை கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். ஒரு வேத பள்ளிக்கு சென்று 3 படித்து அங்கே ஒரு டிகிரி பெற்றுக்கொண்டு இப்பொழுது மற்ற ஜனங்களுக்கு உபதேசிக்க முடியும் என்று எண்ணக்கூடாது. முதலாவதாக இயேசு கற்பித்தவைகளை நாம் முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். ஒரு நபரை இப்படியா நான் கேட்டேன், 4 வேத பள்ளியை முடித்து அவர் வெளியே வருகிறார். அவர் முதலாவது பரிசு பெற்றவர். அங்கே கிராஜுவேஷன் செரமனிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முடிந்ததுக்கு அப்புறம் அவர் என்னை பார்க்கும்படி வந்தார். நான் அவரை பார்த்து அவருடைய ஆவிக்குரிய நிலை என்ன என்று கேட்டேன். 4 படித்திருக்கிறாயோ, ஆவிக்குரிய நிலைமை என்ன, உன் உள்ளான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் சொன்னார், இங்கே வந்ததோடு இப்பொழுது மோசமா இருக்கிறது, நான் பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறேன். அவர் நேர்மையாய் சொன்னார். இப்பொழுது நான் கேட்டேன், நீ இப்பொழுது உன் டிகிரியோடு வெளியே சென்று உன் படிப்போடு வெளியே சென்று பாஸ்டராய் போக போகிறாய், கிரீக்கு கிரேக்க பாஷையில் மற்ற பாஷையிலே வேத வார்த்தை எப்படி இருக்கிறது என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்க போகிறாயா, அல்லது கண்களின் இச்சை கோபத்தை எப்படி ஜெயிக்க போகிறீர்கள் என்று கற்றுக் கொடுக்க போகிறாயா? இயேசு கற்றுக் கொடுத்தது அதுதான், அதைதான் ஜனங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஜெயத்தை அனுபவிக்காத பட்சத்தில் என்னத்தை கற்றுக் கொடுக்க போகிறாய்? அநேக பிரசங்கியார்கள் போதகர்களுடைய அவல நிலை இதுதான். ஆகவேதான் அடிக்கடி நாம் கேள்விப்படுகிறோம், பிரபலமான பிரசங்கியார் அநேக வருடம் பிரசங்கித்தவர், அவர் விபச்சாரத்தில் இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அங்கே சபையில் இருந்த ஜனங்கள் எப்படி அதை பகுத்தறிக்க முடியாமல் போனார்கள்? இந்த மனுஷனுடைய ஆவியில் இருக்கிற அசுத்தத்தை காண முடியாமல் போனதின் காரணம் என்ன? ஏனென்றால் அவர் பேசின தோரணை, அவர் பேசின சரளம், அவருக்கு இருந்த அறிவு இதிலே ஏமாற்று போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்போஸ்தலர் 1:1 நாம் திருப்புவோம். இயேசுவினுடைய சொந்த மாதிரி அப்போஸ்தலர் 1:1 அப்போஸ்தலர் யார் எழுதினது? லூக்கா எழுதினார், பவுலினுடைய உடன் வேலைக்காரர். அப்போஸ்தலர் எழுதுவதற்கு முன்பாக லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார். அங்கே நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஏற்கனவே எழுதின லூக்கா குறித்து இப்படியா எழுதுகிறார். தியோப்லோ என்ற ஒரு நபருக்கு எழுதினது. நான் எழுதின முதலாவது நிருபம் அது லூக்கா சுவிசேஷம். அது லூக்கா சுவிசேஷம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது இயேசு செய்யவும் உபதேசம் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து. ஆகவே லூக்கா சுவிசேஷத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க சொன்னால் என்ன சொல்வார்? இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லா காரியமும். இயேசு உபதேசித்த காரியம் அல்ல, செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின காரியம். இயேசுனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட கோட்பாடு இது. அவர் கை கொள்ளாததை உபதேசிக்க மாட்டார். இந்த வாக்கியத்தில் கூட இது பெரிய அர்த்தம் உண்டு. அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அதனுடைய கோட்பாடு என்ன? முதலாவது செய், பின்பு உபதேசி. உபதேசி செய்வது அல்ல, செய்யவும் உபதேசிக்கவும். இயேசு பிரசங்கித்ததை பயிற்சிக்கவில்லை, பயிற்சித்ததை பிரசங்கித்தார். அதுதான் கோட்பாடு. அதன் அடிப்படையிலே லூக்காவிடத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை ஒரு தலைப்பு கொடுக்க சொன்னார். என்ன சொல்வார் அந்த வசனத்தின் அடிப்படையிலே? லூக்கா என்ன தலைப்பை கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்கள்? லூக்காவினுடைய தலைப்பு என்ன? இயேசு செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாம், அவனுடைய சரீர பிரகாரமான சரீரத்திலே செய்த காரியம். அப்போஸ்தல் நடபடிகளுடைய தலைப்பு என்னவாயிருக்கும்? இயேசு தொடர்ந்து செய்யவும் கற்பித்த காரியங்கள் என்ன? தம்முடைய ஆவிக்குரிய சரீரமாகிய சபையை வைத்து செய்த காரியம் என்ன? அதுதான் நம்மளுடைய ஊழியமும். தொடர்ந்து இயேசு தொடர்ந்து செய்யவும் உபதேசிக்கவும் தம்முடைய சரீரத்திலே பூமியிலே வாழ்ந்தது பொழுது 33.5 வருடம் செய்த காரியத்தை சபை செய்ய வேண்டும். ஆகவேதான் சபை இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கற்பித்த எல்லாம், அதை புரிந்து கொள்வதனுடைய முக்கியம் என்ன? நாம் கற்றுக்கொண்டு நாம் செய்யவும் உபதேசிக்கவும் வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 10 அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் காணப்படுகிறது. ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு இராணுவ வீரர் இருந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, கிறிஸ்தவம் அல்லாதவர், ரோம போர் சேவகன் கொர்நேலியு, 100 அதிபதி, மேலே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அதிகாரி ரோம படையிலே. அவர் தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன், தேவனுக்கு பயந்த மனிதன் என்று நாம் வாசிக்கிறோம். பக்தியுள்ள மனிதன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்பொழுது கேள்வி வருகிறது, தேவன் கிறிஸ்தவம் அல்லாதவர்களுடைய ஜெபத்துக்கு செவிசாய்ப்பாரா? கிறிஸ்தவம் அல்லாத ஜனங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கிற பணத்தை தேவன் கண்ணோக்குவாரா? இங்கே பாருங்கள், தூதன் வந்து, தேவன் ஒரு தூதனை அனுப்பினார் கொர்நேலியு வீட்டுக்கு. 4 வசனத்திலே, உன்னுடைய ஜெபம் தேவனுடைய சந்ததியில் வந்தடைந்தது, ஜெபங்களும் தர்மங்களும் அங்கே வாசிக்கிறோம். அற்புதமான காரியம் அல்லவா? பேது கொர்நேலியுவை பின்பாக கண்டபொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டேன். பேதுரு சொல்லுகிறார், தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை, அவர் எந்த நபரையும் பார்ப்பதில்லை. அதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நான் நீங்க பார்க்க வேண்டிய காரியம் என்ன? தேவதூதன் கொர்நேலியு வீட்டுக்கு வந்த பொழுது ஏன் அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை? ஏன் பேதுரு கொர்நேலியுவுக்கு, உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒரு பாவி, கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மறித்தார், அவர் உயிர் தெழுந்தார், நீங்கள் அவரை தேவனாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை? தூதர்கள் அதெல்லாம் சொல்ல முடியவில்லை. தூதர்கள் சொல்ல முடிந்தது என்ன? உங்களுடைய ஜெபமும் உன்னுடைய விண்ணப்ப தர்மங்களும் தேவனுக்கு எட்டினது. இப்பொழுது நீயோ பேதுருவுக்கு ஆள் அனுப்பி, அவர் தூரமாய் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னொரு இடத்துல இருக்கிறார், யோப்பாவில் இருக்கிறார். பேதுரு வருவதற்கு ஒரு சில நாட்களாகவும் ஆனால் நீ காத்திருக்க வேண்டும். தூதன் பின்பாக சென்று கடந்து போனார். தூதர் பேதுரு சொன்னதை சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியுமா அல்லவா? தூதருக்கு சுவிசேஷம் தெளிவாய் தெரியும். சர்வவல்லமுள்ள தேவன் ஏன் தூதரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுமதிக்கவில்லை? ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன் கொர்நேலியு காத்திருக்க வேண்டும், அநேக நாட்களாக காத்திருக்க வேண்டும் சுவிசேஷத்தை கேட்கும்படி? பேதுரு வந்துதான் சொல்ல வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் தூதன் அந்த சுவிசேஷத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லை. பேதுரு சொன்னது போல, நான் ஒரு பாவியாயிருந்தேன் என்று தூதனாக சொல்ல முடியாது. இயேசு எனக்காய் மரித்தார், அவருடைய இரத்தம் என் பாவங்களை சுத்திகரித்தது, நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. தூதர் அதை சொல்ல முடியாது, ஆகவே பிரசங்கிக்க முடியாது. அவர் தெரிந்திருந்த சத்தியத்தை பிரசங்கிக்க முடியவில்லை. பேதுருவை காட்டிலும் அருமையாய் பிரசங்கித்திருக்க முடியும், அது காரியம் அல்ல. ஆனால் அவர் பிரசங்கிக்க அனுமதி இல்லை. என்ன கோட்பாடு நமக்கு கற்றுத்தருகிறது? தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கவில்லை. எதற்கு? நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காத காரியத்தை பிரசங்கிக்க முடியாது. தங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ளாத காரியத்தை பிரசங்கிக்கவர்களுக்காக ஒரு வார்த்தை இருக்கிறது புதிய உடன்படிக்கையிலே. அது என்ன? மாய்மாலக்காரர். அநேக மாய்மாலக்காரர் பிரசங்கியார்கள் உண்டு. இயேசு உபதேசிக்கவும் கை கொள்ளவும் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னாரே, அவர் மாய்மாலத்திலிருந்து விடுதலையாக வேண்டும்படி கற்றுக் கொடுக்கிறார். நாம் செய்யாத காரியத்தை ஒருபோதும் பிரசங்கிக்க கூடாது. உதாரணமாய் நார்த் இந்தியாவுக்கு மிஷினரியாய் நாம் செல்லவில்லை என்றால் மற்றவர்களை நார்த் இந்தியாவுக்கு மிஷினரியாய் போங்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் பிரசங்கிக்கலாம், ஆனால் நீங்கள் செய்யவில்லையே. மிகவும் முக்கியம்தான், தேவையான காரியம்தான், ஆனால் அதை பிரசங்கிப்பதற்கான தகுதியுடையவர் யார்? அதை செய்தவர் தான். அது ஒரு உதாரணம். அது அநேக காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொருந்தும். நம்மை நாமே தாழ்த்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்கு, தேவனுடைய சரீரத்தில் அநேக ஜனங்கள் உண்டு. வித்தியாசமான சத்தியங்களை பிரசங்கிப்பதற்கு எல்லாவற்றையும் பிரசங்கிக்கப்படி நான் அழைக்கப்படாமல் இருக்கலாம். நான் கை கொண்ட காரியங்களை தான் பிரசங்கிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், கோபத்தை ஜெயங்கள் எப்படி சொல்ல முடியும்? மனைவியிடத்திலே, உடன் விளையாட்கள் இடத்திலே கோபப்படுகிறேன், இன்னும் எப்படி ஜனங்களிடத்திலே ஜெயங்கள் என்று சொல்ல முடியும்? அசுத்த சிந்தை, ஆபாசமான சிந்தையை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொல்லலாம்? ஓ, நானும் தோற்கடிக்கப்படுகிறேன், நீங்களும் தோற்கடிக்கிறீர்கள், சேர்ந்து போராடலாம் என்று சொல்லலாம். நான் நேர்மையா இருக்க வேண்டும், அது பரவாயில்லை. மறுபடியும் மத்தேயு 4 திருப்போம்.
Now let's turn back to Matthew chapter 4. We were looking at the first thing that Jesus commanded there was to learn to receive.
ஏசு கற்பித்த முதல் காரியம் என்று வாசித்தோம், தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய குழந்தையாய் மனுஷன் 64 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். 1 பேதுரு 2 அங்கே நாம் வாசிக்கிறோம். 2 புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய ஞானப்பலன் மேல் நாம் விருப்பமாய் இருக்க வேண்டும். ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி பாலின் மேல் ஆவலாய் இருக்கிறதோ, வாஞ்சியாய் இருக்கிறதோ, பிறந்த குழந்தை, சாதாரணமாய் பிறந்த குழந்தை எல்லாம் சுகமாய் இருக்கிற குழந்தை, பிறந்த நாளிலிருந்து அநேக நாட்களாய், வாரங்களாய், மாதங்களாய் கத்திக்கொண்டே இருக்கிறோம். ஏன்? பாலுக்காய். யாரும் போய் அந்த குழந்தையிடத்திலே பாலுக்காய் கத்து என்று சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு வியாதிப்பட்ட குழந்தையா இருந்தால் கத்தாது, அழுவாது. துரதிருஷ்டம் என்ன, கிறிஸ்தவத்தில் அநேக வியாதிப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். நாம் புதிதாய் சரியாய் பிறந்திருப்போமானால், ஆரோக்கியமான ஆவிக்குரிய ரீதியிலே பிறந்திருப்போமானால், நான் உங்களுக்கு சொல்லட்டும், யாரும் வந்து உங்களிடத்திலே பாலுக்காய் அழுங்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை. திருவசனமாகிய ஞான பாலுக்காய் நீங்களாகவே அழுவீர்கள். நான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுகிறேன், ஞாபகம் இருக்கிறது, 52 வருடங்களுக்கு முன்பாய் மறுபடியும் பிறந்தேன். என்னிலே ஒரு பெரிதான கதறுதல் இருந்தது. நான் இளம் கிறிஸ்தவனாக இருந்ததினால் இறைச்சியை என்னால் புசிக்க முடியவில்லை, அதுவும் இந்த புத்தகத்தில் தான் காணப்படுகிறது. ஆனால் என்னால் பாலை ஏற்றுக்கொள்ள முடிந்தது. உண்மையாலுமே மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய குணாதிசயம் இதுதான். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா? ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வசனத்தின் மேல் ஆர்வம் இல்லையா? நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களா என்று உங்களை கேள்வி கேட்க சொல்வேன். ஆரோக்கியமான எந்த பிள்ளையும் உலகமெங்கும் எல்லா தேசங்களிலும் பாலுக்காய் கதரும். நூற்றாண்டுகளாய் காரியம் அப்படிதான் இருக்கிறது. அப்படிதான் கிறிஸ்தவத்திலும் உண்மையாலுமே மறுபடியும் பிறந்த ஒரு நபர் ஒரு வாஞ்சி இருக்கும். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவன் எனக்கு என்ன சொல்கிறார் என்ற வாஞ்சி இருக்கும். வேதம் எனக்கு இல்லாத பட்சத்திலும் தேவன் எனக்கு என்ன சொல்கிறார் என்ற ஒரு வாஞ்சி வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அங்கிருந்து தொடர்ந்து செல்வோம். 2 காரியம், 2 சோதனை, தேவன் இயேசுனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட 2 சோதனை. அங்கே அதற்கு என்ன பதில் கொடுத்தார் தன்னுடைய ஊழி ஆரம்பித்த பொழுது? 4:7 மத்தேயு 4:7, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சய பெறாதிருப்பாயாக. மிகவும் முக்கியமான ஒரு கோட்பாடு. பிசாசவனம் என்ன சொல்கிறான் ஆண்டவரிடத்திலே? தேவனுடைய குமாரனை ஆனால் ஏன் நீ அங்கேருந்து குதிக்க கூடாது? தேவனுடைய வாக்குத்தத்தை உன்னோட வாழ்க்கையிலே கோரு. சங்கீதம் 91 வாசிக்கிறாய் அல்லவா? மத்தேயு 4:6, தூதர்களை அனுப்புவார், உன்னை குறித்து தூதர்களை அனுப்புவார், அவர்களுடைய கையிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சாத்தான் தேவனுடைய வார்த்தையை கோடிட்டு காண்பிக்க முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். இது முதல் சோதனையிலிருந்து தொடர்ந்து வருகிறது. இயேசு என்ன சொன்னார்? கல்லை அப்பமாக்கும் போது மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும்
பிழைப்பான்.
சாத்தான் உடனே அதை பிடித்துக் கொண்டான். ஓ, தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறான், இதோ தேவனுடைய வார்த்தை, தூதர்களை உன் அனுப்புவார், உன் பாதம் கல்லில் இடராதபடி உன்னை தாங்குவார்கள். ஏன் கொதிக்க கூடாது? பிசாசானவன், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மதிக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று பார்க்கும் பொழுது 2 காரியம் அவன் என்ன செய்வான்? தேவனுடைய வார்த்தையை திருத்தி காண்பிப்பான், தேவனுடைய வார்த்தையை மாறாக காண்பிப்பான். தேவனுடைய வார்த்தையை தவறாய் அடிக்கோட்டிட்டு காண்பான், தேவனுடைய வார்த்தையை பின்னணியிலிருந்து எடுத்து காண்பிப்பான். அப்படி அநேக கிறிஸ்தவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை அங்கேயும் இங்கேயும் காண்பிப்பார்கள், ஆனால் அதனுடைய பின்னணியை முற்றிலுமாய் கைவிட்டு வருவார்கள். தங்களுடைய சொந்த இச்சைகள், ஆசைகள், தங்கள் செய்ய விரும்பின காரியங்களை செய்யும்படி அப்படி செய்வார்கள். வேதத்துக்கு சென்று ஒரு வார்த்தையை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபம், எனக்கு விருப்பமான வசனத்தை கண்டுபிடிப்பது சுலபம். அநேகர் வேதத்துக்கு சென்று தங்களுக்கு விரும்பின காரியங்களை செய்கிறார்கள். ஆகவே இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு வேதத்தை தொடர்ந்து வாசிப்போமானால், இந்த சோதனையிலிருந்து புரிந்து கொள்ளுகிற காரியம் என்ன, சாத்தான் வந்து உங்களுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை தவறாய் கோடிட்டு காண்பிக்க முடியும். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை அதனுடைய பின்னணியிலே வாசிப்பது மிகவும் முக்கியம். முழு வேதத்தையும் இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தொடர்ந்து அதனுடைய பின்னணியிலே வாசிக்க வேண்டும். மனுஷன் தேவனுடைய வாழ்விலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஏதோ ஒரு வார்த்தையினாலே. ஆகவேதான் முழு வேதாகமத்தையும் அறிந்து கொள்வது முக்கியம். ஆகவேதான் அதை வாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு இளைஞராயிருந்தால், தேவ பக்தி உள்ள ஒரு வயது முதிர்ந்த சகோதரிடத்திலே, வசனம் தெரிந்தவரிடத்திலே போ, இந்த காரியத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று போய் அவரிடத்துல ஆலோசனை சொல்வது நல்லது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டும், ஒரு நகைச்சுவையான உதாரணம். இதை நான் சொல்ல வருகிறதை விளக்கி சொல்லட்டும். ஒரு வாலிபனை வைத்துக் கொள்வோம். அவர் கிரேஸ் என்ற பெண்ணிலே ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் அவ்வளவாய் இந்த பெண்ணை நேசிக்கிறார். தேவனுடைய எனக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று எண்ணுகிறான். 2 Corinthians 12:9 எண்ணி பார்க்கிறான். என் கிருபை உனக்கு போதும். ஓ, அவன் முடிவு செய்து விட்டான். தேவன் என்னோடு பேசிவிட்டார். எனக்கு கிருபைதான் அந்த சகோதரி, என் மனைவி கிருபைதான். தன்னுடைய சிச்சைக்கு அவன் தீனி போடுகிறான். அவ்வளவுதான். இன்னொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். இன்னொரு வாலிபன் பெற்றோர்கள் கிருபை என்ற பெண்ணை தனக்கு காண்பித்தார்கள். ஆனால் அவனுக்கோ விருப்பம் இல்லை. தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்பா அம்மா இடத்துல சொல்கிறான். அவனும் இந்த வசனத்தை வாசிக்கிறான். 2 Corinthians 12:9 கிருபை உனக்கு போதும். பெற்றோரிடத்துல சென்று தேவனோடு பேசிவிட்டார். அவர் கிருபை எனக்கு போதும், எனக்கு இந்த கிருபை தேவையில்லை, இந்த பெண் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறான். எப்படி ஒரே வசனத்தை வைத்து இரண்டு பேர் வித்தியாசமான பதில்கள் கிடைக்கிறது பார்த்தீர்களா? தங்கள் சொந்த இச்சைக்கு தீனி போடுகிறார்கள். என்ன செய்ய விரும்புகிறார்கள்? தாங்கள் செய்ய விரும்பினதை தேவனுடைய வசனத்தை வைத்து சொல்கிறார்கள். இப்படிதான் சாத்தான் ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு அதனுடைய பின்னணியிலே இல்லாதபடி காண்பிக்க முடியும். பிசாசு இயேசுவிடத்திலே அப்படி சொல்லுவானால் உங்களுக்கு சொல்ல மாட்டானா? இயேசு அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? அதை பார்ப்பது ரொம்ப சுவாரஸ்யமான காரியம். Matthew 4:7 ஆறாம் வசனத்திலே எழுதியிருக்கிறபடி என்று சொன்னார் இயேசு. சொன்னார் 7 இப்படியும் எழுதியிருக்கிறதே, என்றும் எழுதியிருக்கிறதே, முழு சத்தியமும் எழுதியிருக்கிறதே என்று ஒரு காரியத்திலே அல்ல. இப்படியும் எழுதியிருக்கிறது, இப்படியும் எழுதியிருக்கிறதே என்பதிலே தான் முழு சத்தியமும் இருக்கிறது. ரெண்டு வேத வசனங்களை சேர்த்து வைக்கும் பொழுதுதான் சத்தியம் கிடைக்கிறது. ஆகவேதான் வேதத்தை முழுவதும் வாசிப்பது நல்லது, மிகவும் முக்கியம். இல்லை என்றால் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வழி விலகி போக முடியும். இயேசு சொன்னார், இப்படியும் எழுதியிருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரிச்சயப்படாதிருப்பாயாக. ஒரு வாக்கு தத்துவத்தை இப்படியாய் கோரக்கூடாது. தேவனை சோதிக்கும்படியாக கோரக்கூடாது. இது நடைமுறை வாழ்க்கையிலே எப்படி பொருந்தும்? இயேசு கற்பித்த எல்லாம் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். இயேசுக்கு இங்கு இருந்த சோதனை என்ன? தேவாலயத்தின் உச்சியிலிருந்து குதிக்க வேண்டும். Psalm 91 காணப்படுகிற வாக்கு தத்துவத்தை கோரி கீழே இறங்கி அடிபடாமல் ஜனங்கள் பார்க்கும் பொழுது, ஓ என்ன ஒரு பெரிய தேவ மனுஷன், அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். Psalm 91 வாக்குத்தத்தை கோரினார், அவர் அடிபடாமல் இறங்கினாரே. இயேசு சொன்னார், நான் தேவனை அப்படியாய் சோதிக்க மாட்டேன். தேவன் எனக்கு படிகளை கொடுத்திருக்கிறார். அங்கே படிகள் இருக்கிறது. தேவாலயத்தின் உச்சியிலிருந்து படி இருக்கிறதே, நான் இறங்கி போவேன், குதிக்க வேண்டியதில்லை. அதன் அர்த்தம் என்ன? தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை பயன்படுத்தலாம். நமக்காய் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவனை சோதிக்க கூடாது. அப்போஸ்தலர் 8 ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பு அங்கே பிரசங்கித்தது உடனே அப்போஸ்தலர் 8:39 பரிசுத்தாவியானவர் அவரை தூக்கி கொண்டு இன்னொரு இடத்திலே கொண்டு போய் விட்டார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 8:39-40 அதை வாசிக்கிறோம். அங்கே வானத்திலே பறந்து போனார். ஒரு ஹெலிகாப்டர்ல செல்வது போல பரிசுத்தாவியானவர் அதை செய்தார், பிலிப்புக்கு செய்தார். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் தேவனை சோதிக்க போகிறேன், ஆண்டவரே எனக்கும் இதை செய்யுங்கள் என்று சொல்லுவது தேவனை சோதிப்பது. தேவன் நமக்கு பஸ் ஸ்கூட்டர் ட்ரெயின் ஏரோப்ளேன் இவைகளை கொடுத்திருக்கிறாரே, ஏன் பரிசுத்தாவியானவர் நம்மை எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்க வேண்டும்? தேவனை சோதிப்பது என்றால் என்ன? ஒரு வாக்கு திட்டத்தை என்னுடைய வாழ்க்கையில கோருவது, அதை நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு எப்படி பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்த்தீர்கள் என்றால் சாட்சி சொல்லுவது. வியாதிப்பட்டவர்கள் சில சமயங்களிலே மருந்து இருந்தும் தேவனே நீ சுகமாக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்த தெருவுல மருந்து கடை இருக்கிறது, அடுத்த தெருவுல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் மதியினமாய் இப்படி மறித்திருக்கிறார்கள், பிள்ளைகள் இப்படியாய் மறித்திருக்கிறார்கள், மனைவிகள் மறித்திருக்கிறார்கள். ஏன்? ஒரு வாக்குத்தத்தை கோருகிறார்கள், தேவன் என்னை சுகமாக்குவார், எனக்கு மருந்து தேவையில்லை. தேவன் படிகளை வைத்திருக்கும் பொழுது தேவாலயத்திலே அதை பயன்படுத்தும்படி அவர் எதிர்பார்க்கிறார். அங்கிருந்து உச்சியிலிருந்து குதிக்க கூடாது. குதித்து சங்கீதம் 91 என்னுடைய வாழ்க்கையில கோருவேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு மருந்துகளை கொடுத்திருக்கும் பொழுது அவைகளை பயன்படுத்தும்படி அவர் எதிர்பார்க்கிறார். மதீனமாய் ஒரு வாக்குத்தத்தை கோரி ஓ தேவன் எனக்கு சுகமளிப்பார் என்று சொல்லுவதெல்லாம் மதீனம். பிலிப்புக்கு செய்தது போல என்னை எடுத்து செல்வார் என்று சொல்வது மதீனம். சில ஜனங்களுக்கு சில காரியங்களை தேவன் செய்கிறார், எல்லோருக்கும் செய்வதில்லை. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேதத்தை படிக்கும் பொழுது ஒரு அற்புதமான காரியம் எனக்கு நடக்க வேண்டும், எனக்கு கனம் கிடைக்க வேண்டும், மனுஷரிடத்திலிருந்து கனம் என்ற ஒரு ஆசை, அது நம்முடைய மாம்சத்திலே ஆழமாய் வேரூன்றப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோம்.
One of the great things that Jesus taught his disciples to battle against.
இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய காரியம், இதை நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டும். இங்க இருக்கிற சோதனையும் அதுதான், கனம். தேவனுடைய வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில கோரு, அடிபடாமல் அப்படியே கீழே தேவாலயத்துல இறங்கு, ஜனங்கள் உன்னை பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார் மத்தேயு 6 நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கனத்தை அடையும்படி ஜெபிக்க வேண்டாம். உங்களுடைய ஜெபத்திற்கு செய்தி சாய்க்கிறவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். உபவாசித்து எத்தனை நாள் உபவாசிக்கிறேன் என்ற ஜனங்களிடத்திலே சொல்ல வேண்டாம், அதெல்லாம் கனத்திற்காய் செய்கிறீர்கள். நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது யாருக்கும் தெரியாமல் கொடுங்கள். ஆனாலும் எவ்வளவாய் கிறிஸ்தவர்கள் இந்த கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள், கனத்தை பெற்றுக் கொள்கிறார்களே, தேவனை சோதிக்கிறார்கள். தேவனை சோதியாதிருப்பாயாக என்ற காரியம், அதற்கு பல பக்கங்கள் உண்டு, அநேக பகுதிகள் உண்டு. நம்மளுடைய வேதத்தை நாம் புரிந்து கொள்கிற புரிதலிலே ஒரு சமநிலை வேண்டும். இந்த வசனமும் அந்த வசனமும் இப்படி எழுதியிருக்கிறது, இப்படியும் எழுதியிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெரிதான தேவை என்ன? ஒரு சமநிலை. வேதம் சொல்லுகிறது, உதாரணமாய் யோவான் 1:14 தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவிலே கிருபையும் சத்தியமாய் காணப்பட்டது. அங்கே ஒரு சமநிலை இருக்கிறது. இயேசு சொன்னது போல இப்படி எழுதியிருக்கிறது, இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னாரே. கிருபை தேவை, சத்தியமும் நமக்கு தேவை. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிற சமநிலை. ஆவியின் கனியும் வேண்டும், ஆவியின் வரங்களும் வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் கனிகள் தான் முக்கியம். அநேகர் சொல்கிறார்கள் ஆவியின் வரம் தான் முக்கியம், வரம் இல்லாமல் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நான் சொல்கிறேன் இரண்டும் நமக்கு தேவை. பதில் எப்பொழுதுமே இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். இயேசுனிடத்தில் என்ன இருந்தது? இயேசுவனிடத்தில் என்ன இருந்தது சொல்லுவோம்? ஆவியின் கனி இருந்ததா அல்லது ஆவியின் வரங்கள் இருந்ததா? உங்களுக்கு பதில் தெரியுமே. இரண்டுமே அவரிடத்தில் இருந்தது. கிருபை இருந்ததா, சத்தியம் இருந்ததா? இரண்டும் அவரிடத்தில் இருந்தது. அநேக ஜனங்கள் சொல்கிறார்கள் நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். இன்னொரு சொல்லுகிறார் நாம் இரக்கமுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். ஆகவே இயேசு அப்படியா இருந்தா? இயேசு சத்தியத்துக்காக நின்றாரா, இரக்கமுள்ளவராயிருந்தாரா? இரண்டும் இருந்தால் அதனுடைய அற்புதமான உதாரணத்தை கை மயமா விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இடத்திலே பார்க்கலாம். பரிசேயர்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள், கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொன்னார், அதுதான் சத்தியம். சொன்னார் பாவம் இல்லாதவன் கல்லெறிந்து கொள்ள கடவன். அந்த ஸ்திரீ இடத்திலே ஓ உன்னுடைய பாவம் சீரியஸ் இல்லான காரியம் இல்லை என்று சொல்லவில்லை. போய் இனி பாவம் செய்யாதே, உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டேன், அது கிருபை. சத்தியம் என்ன? இனி பாவம் செய்யாதே. ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்வோம், இப்படியும் எழுதியிருக்கிறது, இப்படியும் எழுதியிருக்கிறது. அங்கேதான் முழு சத்தியத்தையும் அறிந்து கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சமநிலையான கிறிஸ்தவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பகுதிகளிலும் பரிசுத்தாவியானவர் அப்படிப்பட்ட பகுதிகளை எங்களுக்கு காண்பிக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு துர்க்கீர்த்தி செய்கிற காரியங்களை காண்பிக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆமென்.